தர்க்கம் வேற குதர்க்கம் வேற. இந்த குதர்க்கம்ங்கிறது இப்படித்தான் சொல்ல முடியும். இப்ப ஒவ்வொன்னு என்ன எல்லாவற்றிற்கும் எல்லாம் சொல்ல முடியும், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. ரொம்ப வேடிக்கை இன்னொரு கதை சொல்லுவார்கள், அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா ஒரு கூட்டம் வந்து, இது இந்த காலத்துல வேத காலத்தில இருந்து இது உண்டு. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி இது வந்து கேட்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய பேச்சாளர் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது, சண்டைக்குன்னா யார வேணாலும் எடுக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, வாயிருக்கிறவன் எவன் வேணாலும் பேசலாமே. ஒரு வந்தவர், நான் ஒரு நாயை தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், உன் பிள்ளையார கல் பிள்ளையாரையும் தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், எது தண்ணியில இருந்து வெளியில வருதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்த பேச்சாளர், அப்படியா, நான் இன்னொன்னு சொல்றேன், அதே நாயை எடுத்துக்க, அதே கல் பிள்ளையாரையும் வச்சுக்கோ, நீ நாயை தூக்கி கல்லுப்பிள்ளையார் மேல போடு, நான் கல்லுப்பிள்ளையார தூக்கி நாய் மேல போடுறேன், எது இருக்குதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். எது வேண்டாலும் சொல்ல முடியும், பேச்சுன்னு வந்துட்டா எது வேண்டாலும் பேச முடியும். இங்க அப்படித்தான் சுக்கராச்சாரியார் அவர் உபதேசம் பண்றார், நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் சரி, வலிமை படைத்தவன் எது செய்தாலும் சரி அதுதான் சரியானதாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் இப்பொழுது பெரியவர்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். ஆக என்ன செய்ய வேண்டும், முனிவர்கள் திக்பாலகர்கள் தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் அடி ஏவல் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். சரி போகலாம். இவர்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், இந்த ஆண்டங்களை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இங்கே சுரசையானவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள். சுரசை இங்கே சொல்லும்பொழுது என்ன வேண்டும் என்று அவள் ஒரு கருத்து சொல்லுகிறாள், சுக்கராச்சாரியார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதான் எல்லாவற்றையும் திருத்தி சொல்லுவது என்று உண்டு இல்லையா. இவர் சொல்லும்பொழுது அவர் சொல்றார், இந்த பார் உலகத்திலே வள்ளுவரும் சொல்லிட்டார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லையா ஆண்டு. சரி, பொருள் இந்த உலகத்துக்கு வேணும், பொருள் மட்டுமே இருந்தா போயிட்டுமா, அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா. பொருளை வைத்து மட்டுமே உலகத்துல வாழ முடியும், ஆனா பொருள் இல்லாம வாழ முடியாது. சரி, என்ன பொருள், அதற்கு பலவிதமான வேறுபாடுகள் உண்டு, இருக்கட்டும். இவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வம் அவசியம், செல்வம் இல்லை என்று சொன்னால் உன்னை நாயும் மதிக்காது, உன்னுடைய எதிரிகளும் மதிக்க மாட்டார்கள், நண்பர்களும் மதிக்க மாட்டார்கள், உறவினர்களும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மதிப்போடு மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும், செல்வம் இருப்பவனை உலகத்திலே எல்லோரும் வணங்குவார்கள், அவன் சொல்லுகின்றபடி செய்வார்கள். ஆக உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் மட்டும் கிடையாது, செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்க இருக்கும், பதவியில இருக்கும். இப்ப புரியுதுங்களா, ரொம்ப அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னுட்டு. இப்ப செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை நன்றாக சம்பாதிப்பதற்காகவும் அதனை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உங்களுக்கு வலிமை இருக்க வேண்டும். என்ன வலிமை, பதவி வலிமை இருக்க வேண்டும், நல்ல பதவிகள் புகழ் அழிவில்லாத ஆயுதங்கள் இதெல்லாம் இங்கே சுரசி சொல்லக்கூடியது. இந்த பதவி அதாவது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் பதவி இருக்க வேண்டும். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன் அவள் சொல்லுகிறாள், செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன். செல்வம் முயற்சியாலே தான் வரும், சும்மா உட்கார்ந்து இருந்தா செல்வம் வராது, செல்வம் முயற்சியாலே தான் செல்வம் வரும். பெரும் முயற்சியாலே கிடைத்திருக்க அரிய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், அப்பொழுதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், உலகத்திலே மதிக்கப்படத்தக்கவன் தான் வாழ்ந்தவன் ஆவான், மற்றவன் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நடமாடக்கூடிய பிணத்துக்கு சமமானவன். இந்த செல்வத்தை உடையவன் இவனிடத்திலேதான் கல்வி கற்றவர்களும் கூட பணிந்து நிற்பார்கள். ஆக இதுதான் அடைய வேண்டும், செல்வம் தான் முக்கியம். அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழிவில்லாத ஆயுதங்கள் வலிமை பதவி இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆக அந்த தேவைப்படுவதற்கு நீங்க ஒரு தலைமை பண்பு தலைமை தகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலே பதவி இருக்கும், வலிமை இருக்கும், செல்வம் இருக்கும், நீங்கள் இந்த உலகையே ஆளக்கூடிய தன்மையிலே இருப்பீர்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டுங்க, இது வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்டா இல்லையா எதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்து கொண்டே போகலாம், எது நிற்கிறது எது நிற்காது என்பதை பார்த்து கொண்டே செல்லலாம். இதுதான் சுரசை சொல்லி தந்திருக்கக்கூடிய தன்மை. அவள் அங்கே உபதேசம் செய்தாள், அவள் உபதேசம் செய்தது எதுக்குன்னு இந்த உலக அவளுக்கு தெரிந்த வகையிலே சொன்னாள். இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை, இந்த யானையே ஐந்து குருடர்கள் பார்த்தார்களாம். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு காலை மட்டும் தடவினா தூணு மாதிரி இருக்குன்னா, துதுக்கிய தடவினா உலக்கை மாதிரி இருக்குன்னா, காது தடவினா பெரிய முரம் மாதிரி இருக்கிறதுன்னா, வயிற்றை தடவினான் பானை போலே இருக்கிறதுன்னா, எது உண்மை? இதெல்லாம் சேர்ந்ததுதான் யானை. ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முழுமை இல்லாத எதுவுமே, முழுமையாக ஒன்றை பார்க்காவிட்டால் தவறான தன்மைகள் தான் ஏற்படும். இது விபரீத ஞானம். இந்த ஞானத்தை எல்லாம், இது உண்மையான ஞானம் இல்லை. சூரியன் இரவிலே தோன்றுவதில்லை, பகலிலே தோன்றுகிறான், இரவிலே அஸ்தமிக்கிறான், மாலை ஆனால் அஸ்தமிக்கிறான், இரவிலே சூரியன் இல்லை. அதுக்காக உலகத்துல சூரியனே கிடையாது இப்படி சொன்னா சொல்லு. அந்த இப்பொழுது இருட்டு இருக்கிறது, சூரியன் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சூரியன் என்பவனே உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதே போலத்தான். இந்த வாதங்கள் அந்த அந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. உலகத்திலே செல்வம் வேண்டும், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல்வம் வேண்டும், அதற்கு பதவியும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றாள் சுரசை. அதனால தான் வீர வேள்வி செய்ய வேண்டும் என்று அனுப்பினாள். சரி, இவர்கள் சென்றார்கள். அளவிட முடியாத செல்வத்தை, வலிமையை, பதவியை, வஜ்ர யாக்கையை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகின்றான் சூரபத்மனும், சிங்கமுகன், தாரகன், மற்ற அசுராதி அசுரர்கள் எல்லாம். இப்ப அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் சுக்கராச்சாரியார். இது தேவதான் முதல்ல உபதேசம் பண்ணார். இப்ப வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். இங்க செய்யும் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்கள்? ஏகாண்மவாதம் என்று சொல்லுவார்கள், அதான் அத்வைதம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா. இந்த அத்வைதத்தை கொஞ்சம் சிரித்து இந்த இடத்துல பேசுகிறார். ரொம்ப அருமையாக வரும் இந்த தத்துவ கருத்துக்கள் எல்லாம் எப்படிலாம் பேசலான்னுட்டு இந்த இடத்துல வரும். உலகத்துல வந்து பதி பசு பாசம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் உண்டு, எது? இறைவன். அந்த இறைவன் தான் நீ, எதுவுமே கிடையாது. உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, நீதான் இறைவன். எதுவுமே கிடையாது, உனக்கு முக்திங்கிறது கிடையாது, பாவம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்ங்கிறது கிடையாது. நீ எதை வேணும்னாலும் செய்யலாம், ஏன்னா நீ தான் பரபிரம்மம், நீ தான் பிரம்மம். உனக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது, பழைய பிறப்புங்கிறது கிடையாது. சில மதங்கள்லாம் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீதான் கடவுள். எவர் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. இவர் இங்கே ஒரு தத்துவம் சொல்ற, நீதான் கடவுள், நீதான் கடவுள், வேற எதுவுமே. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கின்றன. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கும் பொழுது நீ எந்த இன்னொரு கடவுளை ஏன் போய் வணங்க வேண்டும்? இப்ப வணங்கிட்டு வந்திருக்கிறாங்கிற மறந்துட்டார். இன்னொரு யாரு கொடுத்தாருங்கிறதையும் இவர் விட்டுட்டார், மறைச்சிட்டார். நீதான் எல்லாமே உன்னிடத்திலே கிடைக்கிறது, இது ஒரு மாயை. நீ இது வாங்கி வந்தாய், உன்னிடத்திலே இன்னொன்று தனியாக இருக்கிறது, இன்னொரு பிறப்பு வருமா, இறப்பு வருமா, இதெல்லாம் வந்து போலியான தோற்றங்கள், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சத்தியமான ஒரு பொருள் உண்டு, அது யார்? நீந்தான். நீ தான் உண்மை என்று இருக்கின்ற பொழுது, நீயே சகலமும் என்று இருக்கும் பொழுது, நீ மற்றவர்களை பற்றி மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு திருமாலும் பொருட்டல்ல, பிரம்மாவும் பொருட்டல்ல, இந்திரன் பொருட்டல்ல, தேவர்கள் பொருட்டல்ல, அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மமே இல்லாத ஒரு நிலை இல்லாத, அதாவது எந்த விதமான செயலும் இல்லாத நிலை உன்னுடையது. ஆகவே உனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் எல்லாம் உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள். நீ இறைவன் இல்லை என்று சொல்வார்கள், ஆக அவர்களை தண்டி. நீ தான் கடவுள் என்று சொல்லி வா, நீ தான் கடவுள், அவர்கள் உன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களை பிடித்து சிறையிலே வை, என்ன வேணும்னாலும் பண்ணு, முனிவர்களிடத்தெல்லாம் உண்மையே வணங்க வேண்டும் என்று சொல். ஆக நீதான் இருக்கிறாய், எல்லாமே உன்னிடத்திலே இருந்து வருகிறது, உன்னுடைய ஆஜைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு தத்துவத்தை. அதாவது இந்த அத்வைதமும் கிடையாது. இப்ப தத்துவங்கள்லாம் அப்படித்தானே. இப்போ இங்க நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை பற்றி, சனாதன மதத்தை பற்றி சொல்லுவார்கள். இதுல மூட நம்பிக்கைகள் அதிகம், இதுல இது தவறு அது தவறுன்னு வேற மதங்கள், வேற மதங்களிடத்துல போய் சொல்ல செய்யுங்கள் பாருங்களாம், வெட்டி போட்டுருவாங்க. அங்கே வலிமை இருக்கும் பொழுது இவர்கள் அதை கண்டு பயப்படுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு அங்கே சொல்ல தைரியம் கிடையாது. பலவிதமா பல மதங்கள் பல கதைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அது சரி தவறு நாம் எந்த மதத்தையும் எள்ளியாடுவதற்காக இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மதத்திலேயும் நம்பிக்கைகள் இருக்கின்றன. அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கைகள் எல்லா இடத்திலேயும் உண்டு, அது சனாதன தர்மத்திலேயும் உண்டு. ஆனால் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடியது அவன் தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் சரின்னு என்று இப்பொழுது சொல்வதை போலவே இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் எத்தனையோ காலங்கள் இருந்தவர். அவர் இப்போ தசரதனுக்கு குரு, ராமருக்கு குரு, ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, தசரதனுக்கு தாத்தா தாத்தாவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அவ்வளவு மகாமுனிவர். அப்படி சப்த ரிஷிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அங்கே ஒரு மன்னர் இருந்தான். என்ன பண்ண, அவனுக்கு உபதேசம் பண்ண, அத எல்லாமே பிரம்மம், எதுவுமே பிரம்மத்தை தவிர வேற கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்ன. இந்த அறகுறை வேதாந்திகள் என்னைக்குமே ஆபத்தானவர்கள். இந்த நாஸ்திகள் அறகுறை நாஸ்திகம், அறகுறை ஆஸ்திகம், இதெல்லாம் ரொம்ப இதானது, கொடுமையானது. அது வந்து எப்படி ஆபத்தானது அப்படிதான் சொல்றோம், ரொம்ப ஆபத்தானது. அது என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நானே கடவுள் இப்படிதான் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு, எல்லாம் நானே கடவுள், நானே கடவுள்னு. அவன் தான் கடவுள், அவங்களே சங்கு சக்கரத்தை வச்சுக்கலாம், அவங்களே மாலை போட்டுக்கலாம், கிரீடம் வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்ல சூலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க அவங்க பண்ணிட்டு, நான் தான் கடவுள், ஏன் காலில் உழு, ஏன் அந்த கடவுள் யாரா, அதுதான் நான், அங்க இருக்கிற சிவருமான் அவர் தான் நான், அங்க இருக்கிற பார்வதி நீ தான் பார்வதி, அவ்வளவுதான். இப்படி எல்லாரையும் பார்த்து நீ தான் பார்வதின்னா, அவர் ஒருத்திய பார்த்து தான் பார்வதின்னார். இங்க பார்த்தா இவர் பார்க்கிற ஆடையெல்லாம் பார்வதி பார்வதின்னு இருந்தா என்ன கதியாகிறது. இப்ப அது மாதிரிதான் இது பல பேர் கலந்து இருக்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல. கடவுள் அதற்கு தகுந்தபடி விளையாடுகின்றார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அவருக்கு இப்படித்தான் தத்துவம்னு சொல்லியிருந்தார். தத்துவத்தை கேட்டதில்லை, இவன் பார்த்தான், அப்படியா எல்லாமே ஒன்று தானா, இது மாதிரி தான் சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம். அந்த வசிஷ்டர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆனா எடுத்துட்டவன் எப்படி எடுத்துட்டான், அப்படியா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், என்ன, நாளையில இருந்து என்னுடைய வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சி அப்படின்னு. பட்டத்து மகிழ்ச்சிக்கு அதிர்ச்சியா போச்சு, நேரம் வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்த, என்ன சுவாமி இது மகரிஷியா, நீங்க சொன்னதை பார்த்தா அவன் நடனா என்ன விலைக்கு வச்சுட்டு கீழே இருக்கிற வேலைக்காரி நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்றானே, இது என்ன கதை என்ன, அப்படியா கவலைப்படாதே, நாளைக்கு உங்களுடைய அரண்மனைக்கு நான் உணவு ஏற்றுக்கொள்ள, விட்சை ஏற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னா, சரி வாங்க. அடுத்த நாள் மகாராஜா இருக்கிறான், வசிஷ்டர் அங்கே சாப்பிடுவதற்காக செல்லுகிறார், அதாவது பிக்ஷை ஏற்பதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லுகிறார். அங்கே நான் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்த, அப்போ இலையிலே இலை போடப்பட்டது, அப்படி தங்க கிண்ணத்திலே தங்க எல்லாம் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது. இவன் அப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா, இவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சின்னு வேலைக்காரிய காமிச்சான். ஓ ரொம்ப சந்தோஷம்னா வசிஷ்டர், அப்படியா பணிவிட நமக்கு வந்து இந்த பாரு அவள் அப்படின்னா நமக்கெல்லாம் பரிமாற வேண்டாம், பட்டத்து மகிழ்ச்சி இல்லையா, சேர்ந்து சாப்பிடட்டும் உட்காருமா அப்படின்னார். அவளும் உட்கார்ந்தா, இலை போடப்பட்டது. பழைய பட்டத்து மகிழ்ச்சி, அதாவது உண்மையான பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலே இப்ப பதவி போயிடுச்சு இல்லையா, அந்த பட்டத்து மகிழ்ச்சியை கூப்பிட்டு நீ தானே இப்ப வேலைக்காரி, ஆமா அப்படின்னா மகாராஜா அந்த பாரு கொண்டு வந்து சாப்பாடு வைனார். இவ என்ன பண்ண, சாப்பாடு வைக்கிறேன்னு சாணத்தை கொண்டு வந்த வளத்தை கொண்டு வந்து வைத்தாள். அவ்வளவுதான், முகத்தை சுழித்தான் கோபத்துடன், இரு இரு இருந்தா சமாதானப்படுத்தினார் வசிஷ்டர். கோபப்பட்டான் மகாராஜா, அவர் சொன்னார் எதுக்கு நீ கோபப்படுகிறாய், என்ன அவமானப்படுத்தி விட்டார், உங்களை அவமானப்படுத்தி விட்டார், இதுக்கு தான் இவள் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது, வேலைக்காரியா இருப்பதற்கும் லாய்க்கு இல்லை, இவள் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவள் அப்படி இப்படின்னு கத்தினோம். இரு நீ என்ன சொன்ன, பிரம்மம் எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம், சரிதானே, ஆமா, அப்ப பட்டத்து மகிழ்ச்சி அவசியம் இல்லை, வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், சரிதானே, ஆமா எல்லாம் சரிதான், எல்லாம் பிரம்மம், இப்ப அவையே பட்டத்து மகிழ்ச்சி, என்னுடைய வேலைக்காரி இப்பொழுது பட்டத்து மகிழ்ச்சி, அவளும் இவளும் சரிசமம் தானே, அவ்வளவுதானே, இப்ப உணவையே நீ சாப்பிடணும், உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம், இதை சாப்பிட நீயே அதை சாப்பிடுகின்றாய் என்றான். கோபம் வந்தது. அப்ப அவன் கேட்டான், உங்களால சாப்பிட முடியுமா, இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், உங்களால சாப்பிட முடியுமா, பொருள் பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டார், பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டு விட்டார். மன்னன் அப்படி அதிர்ந்து போய் நின்றான். மீண்டும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்ட வசிஷ்டர் சொன்னார், எவனாலே இதை பிரயோகப்படுத்த, தத்துவம் சொல்லுவது பெரிதல்ல, தத்துவத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும், அதுதான் தத்துவம். எந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கக்கூடியதுதான் உங்களுடைய தத்துவம். வரட்டு வாதத்துக்காக ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலாக கையாளக்கூடாது என்று அவனுக்கு அறிவுரை சொன்னாராம். வசிஷ்டரானவர் சொன்னாராம் அந்த இடத்துல. அதே போலத்தான் வேதாந்திகளாக ஞானிகளாக நம்மை நாமே நினைத்து கொண்டு நம்ம நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம். இப்பொழுது அதைத்தான் பேசுகிறோம். நம்ம வீட்டில் என்ன எங்கே பார்த்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்ப உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் சார், இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது, ஊரத்து ஊரோட ஒத்து போக வேண்டும். அவன் போய் சொல்றான், நீயும் போய் சொல்லு, அவன் தப்பு பண்றான், நீயும் தப்பு பண்ணு, நீ மட்டும் உனக்கு என்ன தனிப்பாதே. பல பேர் சொல்லுவார்கள், அவன் போய் சொல்லும்போது நீங்க சொய்தா வேண்டும், இது என்ன பெரிய இது, அவன் சாப்பிடறான், நீ அவன் எதையோ சாப்பிடறான், நீ எதையோ சாப்பிட வேண்டும். இதுல என்ன இருக்கிறது, உலகத்தோடு ஒற்று நீ ஒன்றுதான் ஒன்றித்தான் செல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாது, இதுதான் வாழக்கூடிய வகை, இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் குடிப்பான், இது வந்து நாகரீகம், இந்த சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய சில விதமான நாகரீகம், அந்த நாகரீகத்தை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது என்னது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம், உங்களுக்கு அதிகாரமும் செல்வமுமே அவசியம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையை போலே, சுரசையை போலே, தங்களுடைய மக்களுக்கு சொன்னாலே சுரசை மாயை என்கின்ற மாதா, அதே போல இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவசியமா அதை கேட்கலாமா, ஒரு விஷயம். இரண்டாவது, சுக்கராச்சாரியாரை போலவே பலவிதமான பெயர்கள், சுக்கராச்சாரியார் எப்படி சுக்கரர் பெரியவர், ஆனால் தங்களுடைய குலத்துக்காக என்ன செய்கிறார், தத்துவங்களை மாற்றி திரித்து எப்படி அவர்கள் நடக்க வேண்டுமோ தான் நினைத்தபடி அவர்களை நடப்பிக்கிறார். அதை போல பல பேர் சன்னியாசிகள், தாங்கள் தான் ரிஷிகள், முனிவர்கள், பெரியவர்கள் என்கின்ற மகான்கள் என்று தங்களுக்கே பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய பல பேர், அல்லது பலவிதமான பெரியவர்கள் இதுதான் சரி என்று சொல்லும்படியாக பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள், மாயா தத்துவங்களை சொல்லி நீங்கள் தான் அது, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரி, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து குளிக்க வேண்டாம், குளிச்சு சாப்பிட வேண்டாம், குளிச்சு பூஜை பண்ண வேண்டாம், மனசு சுத்தமா இருந்தா போதும், முதலே நான் பார்த்திருக்கேன், மனது சுத்தமாக இருந்தா போதும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதனால மனமது செம்மையானால் இருந்தால் போதும், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே பூஜை எல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் சும்மா பொம்மையை வச்சு விடக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் இந்த ஹோமங்கள், ஜபதபாதிகள், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், இதெல்லாம் அவசியம் கிடையாது, என்ன உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தா, இதெல்லாம் நடந்தா என்ன பித்திருக்களுக்கு எல்லாம் திதி கொடுத்தா பிரயோஜனம் உண்டா, இதெல்லாம் முட்டாள்தனம், இது 10 பேருக்கு கொண்டு போய் போடு, அபிஷேகம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் இதை பண்ணு, இப்படி பண்ண எத்தனையோ நமக்கு உபதேசம் செய்வார்கள். இது பண்றதுக்கு ஹிதமா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு இனிமையாக இந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த இனிமையான உபதேசங்கள் எல்லாம் உண்மையானவையா? சுக்கராச்சாரியார் மாதிரி அசுர குலத்துக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ அது மாதிரி நம்மை மிருகங்களாகவும் அசுரர்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள் இவை, மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவை நம்மை அசுரர்களாகவும் அதாவது தீயவர்களாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள். எந்த உபதேசம் நாம் கேட்க வேண்டும், எது வேத நெறிப்படி இருக்கிறதோ, எது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது கொடுக்குமோ, எது ஹிதமானதோ, எது உங்களுக்கு நன்மையை செய்யுமோ, அந்த உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் எது, காசியவர் அந்த உபதேசத்தை இங்கே செய்கிறார், அதுதான் முக்கியம், காசியவர் அந்த உபதேசத்தை செய்கிறார். நான் எதற்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, காசியவருடைய உபதேசத்தை அப்புறம் பார்க்கிறோம். இந்த ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம் சூரபத்மனுக்கு முயற்சி இருந்தது, கடினமான முயற்சி இருந்தது, சாதாரணமான முயற்சி இல்லை, கடினமான முயற்சி இருந்தது, விடாப்புடியான நான் நடத்தியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்தது அவனிடத்திலே, தன்னுடைய உயிரை கொடுத்தாகினும் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது நம்மிடத்துல. அந்த எண்ணம் இருப்பதில்லை. நல்லவர்களுக்கு என்ன, இந்த கலிகாலத்தில் என்னன்னா, நல்லவர்களுக்கு வலிமை இருப்பதில்லை, பிடிவாதமான நடத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பதில்லை, ஆனால் தீயவர்களுக்கு அது இருக்கிறது, அதுதான் வருந்தத்தக்க உண்மை. தீயவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை, மனோவலிமை, அந்த மனத்திட்டம் இருக்கிறது, ஆனால் நல்லவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் இது நடந்தாலும் சரி என்று விட்டு விடுகின்றார்கள். நல்லவர்கள் அப்படி விடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே சூரபத்மாதிகள் எல்லாம் வேண்டி தங்களுடைய தலையையும் கைகளையும் அறிந்து 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 உதரத்தை தங்களுடைய உதரத்தை மாம்சத்தையும் சொரிந்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த மன உறுதி நமக்கும் வேண்டும். விடாப்பிடியாக நான் நடத்தியே தீருவேன் என்று, இறைவனை கண்டே தீருவேன் என்று பார்க்கக்கூடிய பிடிவாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அசுர குணத்திலே இறைவன் வந்த பொழுது எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது, சிவத்தை கேட்காது, மற்றவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு காலமும் பண்ணியிருக்கக்கூடிய வீர வேள்வியோ தபமோ பயனற்றதாக போய்விடுகிறது. இதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். முதல்ல முயற்சி இருக்க வேண்டும், மனத்திலே திண்மை இருக்க வேண்டும். அந்த திண்மையும் முயற்சியும் இருக்கும் பொழுது, விடாமுயற்சியாக ஒன்றை செய்யும் பொழுது இறைவனிடத்திலே அவன் நல்லது செய்வான் என்று சொல்லி அவனிடத்திலேயே கொடுக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். அவனை கேட்கக்கூடிய தன்மை நம்ம இடத்திலே சத்துவ குணம் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், காமயேஷ குரோதயேஷகா, காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா என்று ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. ரஜோகுணத்தினாலே இறைவன் அடையத்தக்கவன் அல்ல, சுத்த சத்வனாக சத்துவகுணமுடையவராக சத்துவகுணத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் கிடைக்கிறான். இந்த ரஜோகுணத்திலே இருப்பவர்களுக்கு இறைவன் கிடைப்பதில்லை. சத்துவகுணத்தை அடைய வேண்டும். சத்துவகுணத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எது உண்மையான தத்துவம்? அந்த தத்துவத்தை சொன்னாலும் காசியவர் சொன்னாலும் குழந்தைகள், அசுர குழந்தைகள் கேட்டுக்கொள்ளவில்லை. தாயும் திசை திருப்புகிறாள். இங்கே குடும்பத்தில் இது ஒரு விஷயம், அப்பா ஒரு வழி அம்மா ஒரு வழி இருந்தா நல்லா நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு வழியிலே இருக்க வேண்டும். இன்னொன்றும் உண்டு, இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா பிரதீச்சசை நாம் பத்ரந்தே பாணிம் கிரகணீஸ்வ பாணினா என்று ஜனகனான் அவன் சீதையை பிடித்து ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல கொடுத்தாராம். சக தர்ம சரீதவா என்று மாணிக்க வாசகர் பாடும் பொழுது இவன் மனம் செய்து கொண்டால் இவன் பித்தன் அல்லவா என்று சொன்னால் பித்தன் கிடையாது, திருச்சாளர்கள் பாடுவார். இவன் அப்படி இல்லாவிட்டால் அந்த துண்ணுக்கலை ஆகமம் எல்லாம் மண்ணாக போயிருக்கும். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்வது இந்த அறத்தை தர்மத்தை இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி திருச்சாளர்கள் பாடுவார் மாணிக்க வாசக பெருமான். என்ன சொல்லுகின்றார்கள்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்த கருத்து இருக்க வேண்டும். ஒத்த கருத்து அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, தர்மத்தின் வழியிலே இருக்க வேண்டும். சக தர்ம சரீதவா, ஆதமம் கலை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இது சொல்லக்கூடிய வழியிலே இருப்பதற்காகத்தான் திருமணம். அந்த வழியிலே தான் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். தாங்கள் செல்லக்கூடிய பாதையைத்தான் குழந்தைகளுக்கும் அவர்கள் உபதேசிக்க வேண்டும், அவர்களை அந்த வழியிலே நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இது நடப்பது கிடையாது, நாம் நடத்த வேண்டும், நடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய நாடும் நன்றாக இருக்க முடியும். இப்போ காசியவர் என்ன சொல்லுகிறார் என்கின்ற தத்துவத்தையும் பார்க்கலாம்.